மாதத்துல ரெண்டு நாட்களுக்கு நாம வேதத்தை படிக்கலாம் என்று எனக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த கொரோனா COVID-19 நம்ம எல்லாம் வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிற இந்த காலங்களை பயன்படுத்தி அந்த வேதத்துல ஏன் நாம் நல்லறிவு பெற்றுக்கொள்ள கூடாது என்ற அடிப்படையில ஒரு முக்கியமான தலைப்பிலே நான் இன்னைக்கும் இனி வருகிற காலங்களிலும் தொடர்ந்து ஆண்டவருக்கு சித்தமானால் பாடம் நடத்தலான்னு இருக்கிறேன். இதுக்கு தலைப்பு வந்து சிக்கலான வேத பகுதிகள், சிக்கலான வேத பகுதிகள். ஆங்கிலத்தில் சொல்ல போனா அது கன்ட்ரோவர்ஷியல் பைபிள் பேசேஜஸ். அந்த தலைப்புல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில இருந்து நான் தெரிவு செய்திருக்கின்ற நம்முடைய பார்வைக்கு சிக்கலாக தெரிகின்ற அந்த வேத பகுதிகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கலான்னு தீர்மானித்தேன். ஆகவே அந்த தலைப்புல இன்னைக்கு முதலாவது அந்த வேத பாடமாக இருக்க போகிறது. உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து பார்க்கறது ரொம்ப அவசியம். 1 பேதுரு, பேதுரு எழுதிய முதலாவது நிருபம், 3வது அதிகாரம், 19-20 உள்ள வசனங்களை தெரிவு செய்திருக்கிறேன். First Peter chapter 3 verses 19 to 20, சரிங்களா? முதலாவது பேதுரு 3வது அதிகாரம், 19-20. இந்த வசனங்களை நம்ம ஆராய ஆரம்பிப்பதற்கு முன்பாக சிக்கலாக நம் கண்களுக்கு தெரிகின்ற வேத பகுதிகளை நாம் வேதத்துல பார்க்கிற பொழுது நம்ம மனசுல வச்சிருக்க வேண்டிய அவசியமான சில விஷயங்களை நான் முதல்ல விளக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்ம எண்ணத்துல நம்ம ரொம்ப சென்டிமெண்டல் பீப்புள், அதிகமா உணர்ச்சி வசப்படுகிறோம். நம்ம எல்லோருமே கூட நம்ம சுற்றி இருக்கின்ற சமுதாயத்தால, சமுதாய சிந்தனைகளால, சந்தர்ப்பங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த காரியத்தை அணுகுகின்ற பொழுதும் ஒரு ப்ரெஜுடிஸ் இருக்குது, சரிங்களா? எங்களுடைய ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வை எல்லாம் பல காரியங்களால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாட்டத்தோடு நம்ம வேதத்தை அணுகக்கூடாது. ஏன்னா நான் எப்பவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், அடிக்கடி பிரசங்கத்துல பேசியிருக்கிறேன், வேதம் நமக்கு அதிகாரம் உள்ளது, அது நமக்கு மேல அதுக்கு அதிகாரம் இருக்கிறது. வேதம் உண்மையானது, அது கர்த்தருடைய சத்தியம். ஆகவே அந்த வேதம் நம்மோடு பேசணுமே தவிர நம்முடைய பார்வையின்படி அந்த வேதத்தை பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த பகுதி இதைத்தான் சொல்லுகிறது, அப்படித்தான் என் மனசுக்கு படுதுன்னு சொல்றது தப்பு. அப்படி சொன்னா அத வேதத்துல இருந்தே அது எப்படி சரின்னு சொல் நமக்கு அந்த ஆராய்ச்சி செய்து அதற்கான வாதத்தை கொடுக்கணும். ஆகவே ஒரு பக்கபலம் வேதத்துல இருந்து வராம இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதுன்னு நம்ம எப்பவுமே சொல்ல போகக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு செயல். அது நாம தான் அப்படி நினைக்கிறோம், ஆனா நாம தப்பா இருக்கலாம். நம்முடைய பார்வை உலகத்தால பாதிக்கப்பட்டிருக்கலாம், வேற விஷயங்களால பாதிக்கப்பட்டு நம்ம அதை பாக்குறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது, அது தவறானது. அது அந்த அதனாலதான் எப்பவும் சொல்லுகிற ஒரு காரியம், ஊகம் பண்ணக்கூடாது. வேதத்தை வேதம் என்று வருகிற பொழுது ஊகம் பண்ணக்கூடாது, அனுமானம் பண்ணக்கூடாது. அதுல இருந்து வருகிறதாக இருக்கணும், சரிங்களா? அது அது சொல்லணும், அது இதைத்தான் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு காரணங்களை காட்டணும். 1, 2, 3, 4 சொல்லி இந்த காரணங்களாலே வேதம் இப்படி சொல்லுகிறதுன்னு வேதத்திலிருந்தே அதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம காட்டக்கூடியதாக இருக்கணும். இது எல்லா கிறிஸ்தவர்களும் ரொம்ப கவனமா தெரிந்து வச்சிருக்க வேண்டியது அவசியம். இல்லாட்டி அது தப்பா போயிடும், அப்படி சொல்லக்கூடாது. எங்க ஊர்ல சங்கீதம் 91 ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணி கிறிஸ்தவர்களை, அதாவது உண்மையான கிறிஸ்தவர்கள், சபைக்கு முறையா காணிக்க கொடுத்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், விசுவாசமா இருக்கிற கிறிஸ்தவர்களை கொரோனா தொடாது, மற்றவங்களாம் அழிக்கும்னு பிரசங்கம் பண்ணிட்டேன். சங்கீதம் அப்படி சொல்லலையே, சங்கீதம் 91 அப்படி சொல்லவே இல்லை. அதை ஆராய்ந்து படித்து பார்க்கிற பொழுது நம்மோடு கர்த்தர் இருக்கிறார், எல்லா விதமான ஆபத்துக்களில் இருந்தும் நம்மை காக்கிறார்னு சொல்லுகிறது உண்மைதான். ஆனா அது அவருடைய சித்தப்படிதான் நடக்கும். அதே நேரம் அதை வாசி பாக்குற நேரம் கூட இன்னொரு சங்கீதத்துல சொல்லுகிற பாரி 106 அவருடைய செட்டையில் அடைக்கலம் தேடி இருக்கிறவனா இருக்கும். ஆகவே நம்ம தவறா வேதத்துக்கு பொருள் கொடுக்க கூடாது, ரொம்ப அவசியம். இப்ப சிக்கலான வேத பகுதிகளுக்கு நம்ம வருகிற பொழுது, அது சந்திக்கிற பொழுது, சில வேத விதிகளை நாம மனசுல வச்சிருக்கணும். இந்த வேத விதிகளை நான் ஒவ்வொன்னா சொல்லிடுறேன், நிறைய இல்லை. ஒரு அதாவது 3 வேத விதிகள் அவசியமான காரியங்கள் நம்ம மனசுல வைத்திருக்க வேண்டியவை. என்னது? முதலாவது, அந்த சிக்கலாக நமக்கு தெரிகின்ற அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கிற பொழுது அது நமக்கு சிக்கலாகப்பட்டாலும், நம்ம கண்களுக்கு சிக்கலாகப்பட்டாலும், கர்த்தர் அந்த பகுதியை தெளிவானதாக காரணத்தோடு தான் அந்த விதத்திலே தந்திருக்கிறார் என்பதை ஆணித்தரமா நம்பணும். நமக்கு தான் சிக்கலாப்படுகிறது, கர்த்தருக்கு அது சிக்கலா இல்ல. அது தெரியாம கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கல. வேதத்தினுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர், மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப அவருக்கு எப்படி சிக்கல் இருக்கும்? எந்த விஷயத்திலுமே அவருக்கு சிக்கல் இருக்காதே, அவருக்கு பிரச்சனையே இருக்காதே. நம்முடைய பார்வைக்கு அப்படி படுகிறது. நம்முடைய பலவீனத்தினாலே, நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய அறிவு குறைவாக இருப்பதனாலே, நம்முடைய ஞானம் ஆண்டவர் அளவுக்கு ஞானமாக இல்லாமல் இருப்பதனாலே, நம்முடைய படிப்பு கல்வித்தரம் குறைவாக இருப்பதனாலே, நம்முடைய சிந்தனை குறைவாக இருப்பதனாலே, ஆராய்ச்சி மனப்பான்மை குறைவாக இருக்கிறதுனால, இப்படி அநேக பலவீனங்கள் நமக்கு இருக்கு. அதனாலதான் அந்த பகுதி அந்த நேரத்துல நமக்கு தெளிவா படாம இருக்கிறதே தவிர, கர்த்தருக்கு தெளிவா தான் தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் தெளிவாக சத்தியத்தை தந்திருக்கிறார் என்பதை நாம நம்பணும். கர்த்தருடைய வார்த்தைகள் குழப்பத்திற்கு இடம் இல்லை. குழப்பம் நம்ம மனசுல தான் இருக்கு, அவர் மனதில் இல்லை. நம்முடைய அவருடைய வேதத்தை பற்றிய அடிப்படை உண்மைகள்ல ஒண்ணு நான் பல தடவை சொல்லுகின்ற ஒரு காரியம், வேதம் தெளிவுள்ளது, அது தெளிவானது. ஆங்கிலத்தில் அது பெர்ஸ்பிக்யூஸ் சொல்லுவாங்க, அது தெளிவாக இருக்கிறது. அதாவது முதலாவது வேத விதி நம்ம மனசுல வச்சிருக்கோம். ரெண்டாவது வேத விதி, வேதம் ஒருபோதும் தனக்கு முரணாக பேசாது. ஒருபோதும் தனக்கு முரணாக பேசாது. ஒரு இடத்துல ஒரு உண்மையை சொல்லி இருந்திருந்தா நீங்க முழு வேதத்தை படிச்சு பார்த்தாலும் அதுக்கு முரணாக எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. வேதம் ஒன்றையே சொல்லும். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தி ஸ்கிரிப்சர் வில் நெவர் கான்ட்ரடிக்ட் இட்செல்ஃப். தி ஸ்கிரிப்சர் வில் நெவர் கான்ட்ரடிக்ட் இட்செல்ஃப். ஆகவே வேதம் தனக்கு முரணாக ஒருபோதும் பேசாது. கர்த்தர் தனக்கு முரணாக பேசுவாரா? பேச மாட்டார். ஆகவே வேதத்தினுடைய ஒரு பகுதி நமக்கு சிக்கலானதாக தெரிகிற பொழுது அந்த பகுதியை நம்ம ஆராய்ந்து வாசித்து அதிலிருந்து ஒரு போதனையை நம்ம கண்டுகொள்ளுகிற போது அந்த போதனை வேதத்தின் ஏனைய பகுதிகளில், பழைய புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் தரப்பட்டிருக்கிறதா என்று ஆராயணும். அது ரொம்ப அவசியம். அப்படி செய்கிற போதுதான் நம்ம முன்னுக்கு இருக்கின்ற அந்த வேத பகுதியை நம்ம வாசிச்சு நம்ம முடிவு செய்திருக்கும் போதனை உண்மையானதுன்னு சொல்ல முடியும். எப்போ இன்னொரு வேத விதி இருக்குது, அதாவது ஒரு இடத்துல சொல்லி இருக்கிற உண்மை இன்னும் பல பகுதிகளில் அதே போல் இருக்கும் உண்மையாக வசனங்களை பயன்படுத்துகிற பொழுது இந்த உண்மை பலப்படுத்தப்படுகிறது, வல்லமையானதாகிறது. ஏன்னா அதை நிரூபிக்கிறோம். கோர்ட்ல பல சாட்சிகளை கொண்டு வந்து ஒரு சாட்சியினுடைய கருத்தை நிரூபிக்கிறது போல, அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆகவே வேதம் ஏனைய ஒரு வேதத்தின் ஏனைய பகுதிகளில் நாம முடிவு செய்திருக்கும் போதனை இல்லாமல் இருந்தால், அந்த அல்லது வேதத்தினுடைய ஏனைய பகுதிகள் நாம் முடிவு செய்திருக்கும் போதனைக்கு முரணானதாக இருந்தால் நமது முடிவு தவறானதுங்கிறத நம்ம உணரணும், சரிங்களா? ஆகவே ரெண்டாவது வந்து பாயிண்ட், அந்த வேத விதி, வேதம் ஒருபோதும் தனக்கு முரணாக பேசாது. இப்ப மூன்றாவது, இதெல்லாம் இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு முந்தைய முக்கியமா இன்னைக்கு படிக்கிற பாடம் மட்டுமல்ல, இனிமே படிக்க போகிற பார்க்க போகிற வசனங்களுக்கும் நம்ம அதை ஓபன் பண்றதுக்கு முந்தைய தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டியது. மூன்றாவது, சிக்கலான வேத பகுதிகளை பொறுத்த வரையில், அதாவது கான்ட்ரவர்ஷியலா நம்முடைய பார்வைக்கு தெரிகின்ற பகுதிகளை பொறுத்த வரையில், அப்போஸ்தலன் பேதுருவினுடைய ஆலோசனையை நம்ம எப்போ நினைவு வைத்திருக்கணும். என்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு? ரெண்டு பேதுரு 3:16 பார்க்கிற பொழுது, 2 பேதுரு 3:16 2 Peter 3:16 இதுதான் பேதுரு சொல்லுகிறார். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிவதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இப்ப ஒரு சில காரியங்கள் இந்த வசனங்களை பத்தி நான் சொல்லணும். பவுல் பேதுரு சொல்றாரு, பவுல் ஆண்டவரால் தனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினால இப்படி எழுதியிருக்கிறார். எல்லா நிருபங்களிலும் இதே விஷயத்தை குறித்து பவுல் இன்னும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பவுல் சொன்ன காரியங்களில் சில காரியங்கள் அறிவதற்கு அரிதா இருக்கிறது. இந்த அரிதா இருக்கிறது இங்க சரியான தமிழ் வார்த்தை இல்லை. அதை இன்னைக்கு நம்ம அப்படி பயன்படுத்த மாட்டோம். அப்ப என்ன சொல்லலாம், சில காரியங்கள் அறிவதற்கு கடினமாயிருக்கிறது. எத்தனையோ பகுதியில் எத்தனையோ காரியங்களை கஷ்டமே இல்லாம புரிஞ்சுக்கலாம், விளங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. பாக்குற பொழுது நேரடியாகவே அதை சொல்ல முடிகிறது. அதுக்கு பின்னால ஒண்ணு இருக்கிறதா நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பவுலினுடைய போதனைகளில் சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. அதாவது அதை கொஞ்சம் கூட கவனத்தோடு ஆராய்ஞ்சு படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அந்த கல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்களும் சத்தியத்தில் உறுதி இல்லாதவர்களும் எப்படி வேத புரட்டர்களா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி நம்ம வாசித்து புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிற பகுதிகளையும் எடுத்து கேடு வரத்தக்கதாக வேத புரட்டு செய்கிறார்கள்னு பேதர் என்ன செய்யறார், வார்ன் பண்றார். ஆகவே சிக்கலான பகுதிகள் வருகிற பொழுது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சாத்தா மனதில் விழுந்துடக்கூடாது, உடனே ஒரு முடிவை பண்ணிடக்கூடாது. இதுதான் அதை கவனத்தோடு ஆராய்ந்து பார்த்து, நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆராய்ந்து பார்த்து சரியா புரிஞ்சிக்க பார்க்கணும். ஆகவே ஒன்னு தெரிஞ்சுக்கணும், பேதருடைய வார்த்தையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், வேதத்துல நம்ம அறிந்து கொள்ளுவதற்கு தெரிந்து கொள்வதற்கு கடினமான பகுதிகளும் இருக்கின்றன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பகுதிகள் வருகிற பொழுது நம்ம வந்து கொஞ்சம் முழிச்சுக்கணும், சரிங்களா, இத படிக்கிற பொழுது. இப்ப இந்த வசனத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் 3:19-20 உள்ள வசனங்கள். இந்த வசனங்கள் நம்ம முதல்ல வாசிச்சிருவோமே. அங்க சொல்லப்படுகிறது, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் கால நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இது ரொம்ப பேருக்கு பிரச்சனையா இருந்திருக்கிற ஒரு வேத பகுதி. சில பேர் இதையே கஷ்டமா இருக்கேன்னு விட்டுட்டு போயிடுறது உண்டு, பாஸ்டர்ஸும் விட்டுட்டு போயிடுறது உண்டு, சில பேர் தவறான முடிவுகளுக்கும் இதை பத்தி வந்துடுறாங்க. அப்ப இத இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இப்ப முதலாவதாம் இத பற்றி, இந்த வசனத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில விளக்கங்களை நம்ம பார்ப்போம், சரிங்களா, சில விளக்கங்கள். முதலாவது விளக்கம், இந்த பகுதியிலிருந்து நல்லா அந்த வசனம் வாசிச்சிட்டோமா, அதாவது என்ன சொல்லுது, ஆவியிலே அவர்ங்கிறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியிலே ஸ்பிரிட்டாக போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, பழைய ஏற்பாட்டுக்கு ரொம்ப தூரம் போயிட்டோம், நோவாவினுடைய காலத்துக்கு, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், அந்த பேழையில் சில பேராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார். இப்ப முதலாவதா ஒரு விளக்கம் இருக்கு, என்னது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு முன்பாக, அதாவது அவருடைய மரணத்துக்கும் உயிர் தெழுதலுக்கும் இடைப்பட்ட காலத்தில், மரணத்திற்கும் உயிர் தெழுதலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் பிரசங்கம் செய்தார்னு சொல்றாங்க. மறித்து உயிர் தெழுவதற்கு முன்பாக, பரலோகத்துக்கு போவதற்கு முன்பான அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் பிரசங்கம் செய்தார்னு சொல்றாங்க. இதான் முதலாவது. எபேசியர் 4:8-10 வாசித்து பார்க்கிற பொழுது இப்படி சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைகளுக்கு வரங்களை கொடுக்கிறார். இந்த பகுதியில் வருகிற ஒரு வசனம் இது. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்பே பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லா வசனங்களுக்கு மேலாக உன்னதற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்ப இந்த ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்பு பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்பத அவர் நரகத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கீழே இறங்கினார், தாழ்விடங்களுக்கு இறங்கினார். ஆகவே அவங்க என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு முன்பாக, அவருக்கு மரணத்திற்கும் உன்னதத்திற்கு போவதற்கும் இடைப்பட்ட காலத்திலே அவர் பிரசங்கம் செய்திருக்கிறார் என்று. இப்ப ரெண்டாவது விளக்கம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு முன்பு, அதை இப்ப முதலாவது நம்ம பார்த்தது போல அவருடைய மரணத்திற்கும் உயிர் தெழுதலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நரகத்திற்கு போய் அங்கு பாவம் செய்து விழுந்து போன தேவ தூதர்களுக்கு தன்னுடைய வெற்றியையும் அவர்களுடைய அழிவையும் அவர்களுக்கு சொன்னார் என்பது ஒரு விளக்கம். அப்ப இந்த ரெண்டு விளக்கமுமே ஆண்டவர் உயிர் தெழுவதற்கு முன்பாக அவர் பிரசங்கித்தார் என்பதை சொல்லுகிறார். இப்ப மூணாவது ஒரு விளக்கம், இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த பிறகு, இதுவரையும் பார்த்தது உயிர்த்தெழுந்ததுக்கு முன்பாக, இப்ப இங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு பிறகு, ஆஃப்டர் ரெசரக்ஷன், பரலோகத்தை அடைவதற்கு முன்பாக நரகத்தில் விழுந்து போன தூதர்களுக்கு தன்னுடைய வெற்றியை தெரிவித்தார், விழுந்து போன தூதர்களுக்கு தன்னுடைய வெற்றியையும் அவர்களுடைய அழிவை பற்றியும் அறிவித்தார் என்கிறது. அப்ப முதல் ரெண்டு விளக்கங்களும் ஆண்டவர் உயிர் தெழுவதற்கு முன்பாக பிரசங்கித்தார் சொல்லுகின்றனர். அப்ப மூணாவது விளக்கம் என்ன சொல்லுகிறது, அவர் உயிர் தெழுவதற்கு உயிர் தெழுந்த பிறகு பிரசங்கம் செய்தார்னு சொல்லுகிறது. அப்ப இதுதான் இந்த மூணுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசங்கள். இனி இன்னும் ஒரு விளக்கம், நாலாவது ஒரு விளக்கத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த விளக்கம் என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து நரகத்துக்கு போய் சுவிசேஷத்தை விழுந்து போன தூதர்களின் ஆவிகளுக்கு அறிவித்தார் என்கிறது இந்த விளக்கம். நீங்க வந்து இந்தியாவில் ரொம்ப இந்த விளக்கத்தை கேட்டிருப்பீங்க. நான் இது முற்றிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விளக்கம். ஏன், இறப்பதற்கு முன்பாக மட்டும்தான் எவருக்குமே மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நரகத்துக்கு போன பிறகு அல்ல, நரகத்துக்கு போன பிறகு எல்லாம் முடிவாகிவிட்டது, ஒருதனமே ரிப்பெயின் பண்ண முடியாது. ஆகவே இந்த விளக்கம் வேத போதனைகளுக்கு முற்றிலும் விரோதமானது. இந்த நாலாவது போதனை, அந்த உண்மையிலேயே இந்த நான்கு விளக்கங்களையுமே என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா இதெல்லாம் வேதபூர்வமான விளக்கத்தை கொடுக்கிறதா எனக்கு தெரியல. இப்ப ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முந்தி கூட அந்த லெட் ஸ்டடி சீரீஸ்ல வில்லியம் ஹெரல்ட் நினைக்கிறேன் அவருடைய காமெண்ட்ரி ஒண்ணு இத பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்த்த பொழுது, அவர் அதுல ரெண்டு விளக்கங்களை சொல்லிட்டு இந்த வேத பகுதியை பொறுத்த அளவுல நம்ம டாக்மேட்டிக்கா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுவும் எனக்கு சரியா படல. ஏன் சரியா பண்ணல? என வேதம் அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வராம இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. நம்ம கவனத்தோட படிக்கணும். ஒரு இடத்துல இப்படி ஆரம்பிச்சிட்டோம்னா பிறகு எல்லா பகுதிகளுக்கும் அதே விதமா சொல்ல போயிருவோம். அப்படி எஸ்கேப் பண்ணக்கூடாது. உண்மைதான், சில விஷயங்கள் ரகசியமானவை. வேதம் சொல்லுகிறது உபாகமத்துல சில விஷயங்கள் ரகசியமானவை, ஆண்டவர் அதை ரகசியமாகவே வைத்திருக்கிறார். அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது. அது அவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஆனா நமக்கு குவேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்ற போது நகலை நம்ம ஆராய்ந்து கவனத்தோடு நிதானத்தோடு படித்து நம்ப வேண்டியது அவசியம். இப்ப என்ன பொறுத்த அளவுல இந்த 1 பேதுரு 3 அதிகாரத்துல 19:20 கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வசனங்கள்ல எந்த விளக்கம் சரியானதுன்னு சொல்லுகிறேன். ஆனா எனக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்வதற்கு முன்பாக செய்த பிரசங்கத்தை பத்தி சொல்லுகிறது. அவருடைய ப்ரீ இன்கார்னேட் ஸ்டேட், இன்கார்னேஷன் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்தில் பிறந்ததை பத்தி. இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரிக்கும் தருவாயில அவர் செய்த பிரசங்கம். ஆனா கிறிஸ்து தான் அப்படி தி சன் ஆஃப் காடா, தேவனுடைய குமாரனா இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக கூட பிரசங்கம் செய்திருக்கிறார். எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதைத்தான் இந்த பகுதி சொல்லுகிறதாக நான் நினைக்கிறேன். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, அவர் இந்த உலகத்துல பிறந்து தன்னுடைய ஊழியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவனுடைய குமாரனாக இருந்து செய்த பிரசங்கம். ஆகவே இந்த 1 பேதுரு 3 அதிகாரம் 19:20 வசனங்களுக்கும் 2 பேதுரு அடுத்த பேதுரு நிருபமாகிய 2 பேதுரு 2 அதிகாரம் சரிங்களா, 2 பேதுரு 2 அதிகாரம் 4-5 வசனங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்ப இந்த 2 பேதுரு 2 அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பாவம் செய்த தூதர்கள் அதாவது சாத்தானும் அவனுடைய அடியாட்களும் விழுந்து போனாங்க இல்லையா, அவங்களதான் சொல்றது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்புறையத்தை வரப்பண்ணி. இப்ப பாருங்க, இங்க நோவாவுடைய காலத்தையும் இது பேசுகிறது, பாவம் செய்த தூதர்கள் நரகத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் பேசுகிறது. அப்ப ரெண்டையும் இங்க இணைத்து பேசுகிறது நம்ம பார்க்கலாம். அப்ப விஷயம் இல்லாம பேதுரு இந்த இடத்துல அப்படி எழுதல. இது நமக்கு புரியாத மாதிரி தெரியும், நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இத ஒரு தடவை அந்த 2 பேதுரு 2 அதிகாரம் 4-5 வசனங்களும் ஆங்கிலத்திலயும் நான் வாசிச்சிடுறேன். யாராவது இருந்தா கொஞ்சம் ஆங்கிலம் கூட புரியறவங்க இருந்தா அவங்களுக்கு உதவியா இருக்கும். என்ன சொல்லுகிறது பேதுரு சொல்லுகிறார், For if God did not spare the angels who sinned, but cast them down to hell and delivered them into chains of darkness to be reserved for judgment, and did not spare the ancient world, but saved Noah, one of 8 people, the preacher of righteousness, bringing in the flood on the world of the ungodly. இப்ப இங்க வந்து என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நோவாவின் மூலமாக, யார் நோவா, அவர் த பிரீச்சர் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியை பிரசங்கித்தவனாக இருந்தான். அந்த நீதியை பிரசங்கித்தவனாக இருந்த நோவாவின் மூலம் கிறிஸ்து தனக்கு கீழ்ப்படியாது சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு பிரசங்கம் செய்தார் என்று சொல்லுகிறது. அந்த பூர்வ காலத்துல பிரசங்கம் செய்தது நோவா. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், எழுப்பப்பட்டவன், அவருடைய வசனத்தை அந்த காலத்துல இருந்த மக்கள் எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டிருந்தான். அப்ப அவன் பிரசங்கித்த பொழுது இயேசு கிறிஸ்து அவன் மூலமாக சிறைப்பட்டிருந்திருந்த கீழ்ப்படியாத மக்களுக்கு பிரசங்கம் செய்தார் என்பதைத்தான் பேதுரு சொல்ல வருகிறார். அப்ப அங்க ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன்? ஒரு தொடர்பு இருக்கிறது. அதாவது நோவாவினுடைய பிரசங்கத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நோவா பிரசங்கித்த பொழுது அந்த பழைய பூர்வ காலத்திலே இங்கே இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்திருக்கிறார். இப்ப ஒன்னாவது பேதுரு, இரண்டாவது பேதுரு ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா அந்த முக்கியமான காரியத்தை பார்க்கணும். ஏன் விசுவாசிகள் எல்லோரும் முதல் நூற்றாண்டுல ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஆபத்து வந்திருந்தது. ரோம பேரரசினாலே ஆபத்து வந்திருந்தது, நீரோ மன்னனாலே ஆபத்து வந்திருந்தது. அவர்களுக்கு வீட்டுக்கு வெளியிலும் சொல்ல, வீட்டிலையும் சொல்ல, ரொம்ப பேர் இறந்தும் போக வேண்டிய நிலை இருந்தது. ஜெயில தள்ளப்பட்டிருந்தார்கள், அடித்து உதைத்து அவர்களை துன்புறுத்தி இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு துன்ப காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காகத்தான் பேதுரு முதலாவது நிருபத்தை எழுதினார். ஆகவே இந்த ஏன்சியன்ட் காலத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்ல வருகிறார் பேதுரு? நோவா நீதியின் பிரசங்கியாக இருந்து விசுவாசத்தோடு அன்று ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத மக்களுக்கெல்லாம் பிரசங்கித்த பொழுது அவன் பல துன்பங்களை அனுபவித்து பிரசங்கித்தான். ஏன்? அவன் மேல எள்ளி நகையாடினார்கள், யாரும் கேட்க விருப்பம் இல்ல. தனி மனுஷனா அவனோட இருந்தது கொஞ்ச பேர் தான். எத்தனை நாட்கள் அவன் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறான்னு பாருங்க. நம்ம எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பலவீனமானவங்க சோர்ந்து போயிருவோம் இல்லையா? ஒருத்தர் ஒன்னும் நம்ம பிரசங்கத்தை பத்தி ஒன்னும் சொல்லாட்டி நம்ம சோர்ந்து போயிருவோம். ஒருத்தர் சொல்லி பத்து பேர் சொல்லாட்டி ஒருத்தனாலே சொல்லி இருக்கிறான்னு சோர்ந்து போயிருவோம். அவங்க நம்ம சோர்ந்து போகிற ஒரு குணத்தை கொண்டு இருக்கிறனோ அவங்க எப்படி இருக்கும்? ஒருத்தன் பாராட்டு சொல்லியே, ஒருத்தர் சொல்ல பாராட்டு, எல்லாருமே சிரிச்சிட்டு போயிட்டாங்க. சில பேர் கழுதுக்கு எரிஞ்சிருப்பாங்க, கம்பு எடுத்து அடிச்சிருப்பாங்க. ஆனா நோவா தளர்ந்து போகாம ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தொடர்ந்து அதை பிரசங்கம் பண்ணான். அவன் பேழையை கட்டுகிற பொழுது பார்த்து சுத்தி இருந்து எள்ளி நடக்கை ஆடி இருக்கிறாங்க. அவனுக்கு எந்த விதமான ஒரு உற்சாகப்படுத்துவதற்கும் ஆறுதலை கொடுப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் அவனுடைய காரியத்துல அவன் தொடர்ந்து முன்னேறும்படியும் ஒருத்தருமே சொல்றதுக்கு அந்த உலகத்துல அன்னைக்கு இருந்ததில்லை, ஆண்டவரை தவிர. பாத்தீங்களா? ஆனா என்ன செய்தான், எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் மன உளைச்சல்களுக்கு மத்தியிலும் நோவா தொடர்ந்து பிரசங்கம் பண்ணினார். இங்க பேதுரு சொல்ற, நீங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அந்த நேரத்திலயும் உங்க விசுவாசத்தை நீங்க தைரியமா இருக்கணும், தொடர்ந்து சுவிசேஷத்தை மத்தவங்களுக்கு சொல்லணும், சுவிசேஷ சாட்சி உள்ளவர்களா நீங்க வாழணும். துன்பம் நம்ம தளர்ந்து போறதுக்கு காரணமா வந்து விடக்கூடாது. அவ எப்படி நோவாவினுடைய காலத்திலே அவன் அவ்வளவு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணின பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஏன்னா அந்த பேழையை கட்டி அவன் முடித்த பிறகு போக வேண்டியவங்க எல்லாம் உள்ள போன பிறகு முழு உலகமா அழிஞ்சு போச்சு. அப்ப அவனுக்கு ஆண்டவர் அவன் பக்கத்துல இருந்து அவன் சரியானவன் நீதியானவன் என்பதை காட்டி இருக்கிறார் இல்லீங்களா? அதே போல நீங்க இந்த துன்ப காலத்திலே முதலாம் நூற்றாண்டிலே பேதுரு எழுதின அந்த விசுவாசிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நீங்க தைரியத்தோடையும் பலத்தோடையும் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த ரெண்டு பகுதி, முதலாவது பேதுரு இரண்டாவது பேதுருக்கும் உள்ள தொடர்பு இதுதான். அந்த இணைப்பை நம்ம பார்க்கணும் சரிங்களா? கிறிஸ்துவுக்கும் நோவாவுக்கு உள்ள இணைப்பு. இப்ப நம்ம இந்த மூணாவது அதிகாரம், ஒன்று பேதுரு மூணாவது அதிகாரம் 19-20 வசனங்களை இன்னும் கூட ஆழமா பார்ப்போம். இப்ப இதுவரை நான் சொன்னதெல்லாம் இருக்குங்களா? நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? நீங்க பேச முடியாது என்னோட, இருந்தாலும் கொஞ்சம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். அப்படி பாக்குற பொழுது 18 வசனத்தை எடுப்போம். ஒன்று பேதுரு மூணாவது அதிகாரம் 18 வசனம். இந்த 18 வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இது இயேசுவை பற்றி சொல்லுகிறது. இப்பதே இங்கிலீஷ்ல வாசிக்கிற பொழுது, ஃபார் கிறிஸ்ட் ஆல்சோ சஃபர்ட் ஒன்ஸ் ஃபார் சின்ஸ், ஒரு தடவை மட்டும் பாடுபட்டார். என்ன ஒரு தடவை பாடுபட்டார்? சிலுவையில எல்லா பாவங்களுக்கும் he died once. ஒரு தரம் தான். கத்தோலிக்கன் சொல்ற மாதிரி மாஸ் நேரத்துல வந்து 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 அவர் உயிரை விட்டுகிட்டு இருக்கிறது இல்ல, அது தப்பான போலி போகுது. அதனாலதான் வேதம் ஒன்ஸ் டைடுங்கிறத அழுத்தமா பல இடங்கள்ல சொல்லி இருக்கு. அவர் ஒரு தடவை பாடுபட்டார் சரிங்களா. So Christ also suffered once for sins, the just, நீதி உள்ளவர், for unjust, நீதி இல்லாதவர்களுக்கு, that he might bring us to God, நீதி இல்லாம பாவிகளாக இருக்கிற நம்மை ஆண்டவரத்தில் கொண்டு வருவதற்காக அவர் மரித்தார். Being put to death in the flesh, but made alive by the Spirit. Put to death in the flesh. அவர் சரீரத்தில் இறக்க வேண்டி இருந்தது, ஆனால் ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்ப இங்க வந்து அந்த ஸ்பிரிட்னு ஒன்னு வருது இல்லையா, ஒரு வார்த்தை ஆவியிலேன்னு, அது ரொம்ப முக்கியம். ஆங்கில வேதத்தில் பார்க்கிற பொழுது அந்த ஸ்பிரிட்ங்கிறது கேபிட்டல் எஸ்ல இருக்கும். நம்ம தமிழ்ல பிரச்சனை, கேபிட்டல் சிம்பிள் எல்லாம் தமிழ்ல இல்லை சரிங்களா. அதுல அந்த காணாவை கொஞ்சம் பெருசாக்கி ஃபோன் சைஸ கூட தூக்கி போட்டா தவிர நமக்கு கேபிட்டல் சிம்பிள் வந்து நம்ம தமிழ் மொழியில இல்ல. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பாக்குற பொழுது அது கேபிட்டல் எஸ்ல இருக்குது. அதுக்கு காரணம் இல்லாம அவங்க போடல, ஏன்னா இது ஆண்டவருடைய ஆவின்னு காட்டுறதுக்காக அப்படி போட்டுருக்குது. ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு காட்டுவதற்காக அங்க போட்டு நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப தமிழ் வேதத்தில் அப்படி கேபிட்டல் இல்லாட்டியும் கூட அந்த கான்டெக்ஸ்ட பாக்குற நேரம் நம்ம புரிஞ்சிடலாம், கான்டெக்ஸ்ட் உதவி செய்யும். அப்புறம் 19-20 வசனத்துல என்ன பார்ப்போம், 19-20 வசனத்துல அந்த ஆவியிலே அவர் போய், அதாவது தன்னுடைய ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இப்ப ரெண்டு ஆவி வருது, ஒன்னு ஆண்டவருடைய ஆவி, அப்புறம் காவலில் உள்ள ஆவி மனசுல வச்சிருந்த ஆவி, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் அதாவது காவலில் உள்ள ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாம போன ஆவிகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இதே வசனங்கள் ஆங்கிலத்தில் பை ஹோம் ஆல்சோ ஹி வென்ட் அண்ட் பிரீச்ட் இன் த ஸ்பிரிட்ஸ் இன் பிரிசன். பை ஹோம் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் இல்லையா, அந்த ஆவியில், அந்த ஆவியிலே அவர் என்ன செய்தார், அவர் போய் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். ஹி வென்ட் அண்ட் பிரீச் டு த ஸ்பிரிட்ஸ் இன் பிரிசன் ஹூ ஃபார்மலி வர் டிஸ்ஒபீடியன்ட் வென் ஒன்ஸ் த டிவைன் லாங் சஃபரிங் வெயிட்டட் இன் த டேஸ் ஆஃப் நோவா வைல் தி ஆர்க் வாஸ் பீங் ப்ரிப்பேர்ட் இன் விச் அ ஃபியூ தட் இஸ் 8 சோல்ஸ் வர் சேவ்ட் த்ரூ வாட்டர். இப்ப இந்த 19-20 வசனத்துல நம்ம பாக்குற பொழுது ரெண்டு ஆவி மறுபடியும் வருது, 19 வசனத்துல உள்ள ஆவி ஆண்டவருடைய ஆவி, இப்ப 20 வசனத்துல உள்ள ஆவி வந்து காவலில் உள்ள ஆவிகள், அது ஆண்டவருடைய ஆவி அல்ல. இப்ப இங்கிலீஷ் பைபிள்ல அந்த 20 வசனத்துல உள்ள ஆவி இல்லாட்டி காவலில் உள்ள ஆவி ரெண்டுமே சிம்பிள் எஸ் தான் இருக்கும். ஒழுங்கான பைபிள் வச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள் சிம்பிள் எஸ் சரிங்களா, ஆண்டவருடைய ஆவிக்கு கேபிட்டல் எஸ், மற்றதுக்கு சிம்பிள் எஸ் தான் இருக்கும் ஸ்பிரிட்ஸ் சொல்றதுக்கு. அப்ப அங்க ஒரு வித்தியாசத்தை காட்டுது, ஒண்ணுக்கு கேபிட்டல் இன்னொருக்கு சிம்பிள் எஸ் போட்டு இருக்கிறதுனால இது ஒன்னு ஆண்டவருடைய ஆவி, இன்னொன்னு வந்து மனுஷ ஆவி இல்லாட்டி அந்த விழுந்து போன ஆவிகளுடைய ஆவி என்பதை காட்டுவதற்காக. இப்ப 19 வசனத்துல காவலில் உள்ள ஆவிங்கிற வார்த்தை பிரயோகத்தை எடுத்துக்குவோம். அதுல அந்த ஸ்பிரிட்ங்கிறது ஆவிங்கிறது இங்கிலீஷ்ல சிம்பிள் லெட்டர், தமிழ்ல தான் அது பார்க்க முடியாது சரிங்களா, தமிழ்ல பார்க்க முடியாது. அது ஏன் அது சிம்பிள் லெட்டர்னு இருக்குது, பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் இந்த இடத்துல பேதர் பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவரை உயிர்ப்பித்த ஆவி எந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் உயிர்ப்பித்தார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியை பற்றி பேசுவதற்கனாலதான் நம்ம அந்த முன்னால சொன்ன ரெண்டு இடத்துலயும் ஆவிங்கிறதுக்கு கேபிட்டல் எஸ் இங்கிலீஷ்ல இருக்குது, அந்த காவலில் உள்ள ஆவி என்பது சிம்பிள் லெட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கு சரிங்களா. ஆகவே இந்த காவலில் உள்ள ஆவி வந்து பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இப்ப இன்னும் சில வசனங்களை பார்ப்போம் முக்கியமானது. இப்ப இதே இந்த ஸ்பிரிட்ங்கிறது அந்த விழுந்து போன ஆவிகள் சிறைப்பட்டு இருக்கிறாங்க நரகத்தில் இருக்கிறாங்க விழுந்து போன தூதர்களுடைய ஆவிகள் அதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்க ரெண்டு பேசேஜ்ல பார்க்கலாம். இந்த ரெண்டு பேதுரு 2:4 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்துன்னு பாக்குறோம். இப்ப இங்க இந்த 2:4 ஆங்கிலத்துல வாசிக்கிற பொழுது So if God did not spare the angels who sinned, but cast them down to hell and delivered them into the chains of darkness to be reserved for judgment. 6th verse பாருங்க. அதுலயே 6th verse சொல்லுது. அது வந்து அதே 2 பேதுருவுல இல்ல, யூதா 6 ஆறு. இது வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் ஏஞ்சல்ஸ் பத்தி சொல்லுது. என்ன சொல்லுகிறது? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவித்த தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இவங்க இங்கிலீஷ்ல அதையே பார்க்கிற பொழுது and the angels who did not keep their proper domain but left their own abode, he has reserved in everlasting chains under darkness for the judgment of the great day. அப்ப இந்த ரெண்டு பகுதிகளிலும் 2 பேதுரு 2:4 யூதா 1:6 என்ன பார்க்கிறோம்? அந்த தண்டிக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற விழுந்து போன தூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. அதே நேரத்தில் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறாம மனம் திரும்பாம இறந்து போய் தண்டனைக்குரிய இடத்துல இன்னைக்கு இருந்து வர்றவங்களை பத்தியும் வேதம் சொல்லுகிறது. எங்க பாக்குறோம்? 2 பேதுரு 2:9 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இங்கிலீஷ்ல சொல்லுது, then the Lord knows how to deliver the godly out of temptation and to reserve the unjust under punishment for the day of judgment. அப்ப இந்த இடத்துல angelic spirit, அதாவது தூதர்கள்னு தமிழ்ல சொல்லி இருக்கு இல்லையா, அந்த angelic spirit, அது மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்ல அக்கிரமக்காரர்களா வாழ்ந்து இறந்து நரகத்துக்கு போயிருக்கிறவங்க ஹியூமன் ஸ்பிரிட், அந்த ஏஞ்சல் ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட், அது ரெண்டையும் பிரித்து அந்தந்த பகுதிகள் வருகின்ற கான்டெக்ஸ்ட் நமக்கு தெளிவா காட்டுகிறது. அதாவது அந்த எழுதுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை கொண்டு வேதத்தை எழுத வைத்திருந்தாலும் அவர்கள் இந்த ஸ்பிரிட்ங்கிறத அங்க பயன்படுத்துகிற பொழுது அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதா அல்லது விழுந்து போன தேவ தூதர்கள் இன்னைக்கு நரகத்துல இருக்கிறவங்களை குறிக்கிறதா மனம் திரும்பாம இறந்து போய் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவங்களை குறிக்கிறதா என்பதை வேதம் தெளிவாக காட்டுகிறது. அவை மறுபடியுமாக 1 பேதுரு 3:19 வருகிற பொழுது அந்த காவலில் இருக்கின்ற ஆவி அது என்ன, என்னை பொறுத்தவரையில் மனிதர்களுடைய ஆவியை குறிக்கிறது. மனிதர்களுடைய ஆவி, த ஹியூமன் ஸ்பிரிட்ஸ், அதாவது தாங்கள் மனம் திரும்பாமல் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அதற்கான தண்டனையை அடைந்து இப்பொழுது அதை அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனித ஆவிகளை அது குறிக்கின்றது. ஆகவே 19th verse இருக்கின்ற காவலில் இருக்கின்ற ஆவிகள் விழுந்து போன தூதர்களை குறிக்கவில்லை. It can't be a reference to that. ஏன்னா இந்த இடத்துல பேதுரு அந்த ஆவிகளை பத்தி பேசிக் கொண்டிருக்கல, தூதர்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கல. என்னத்தை பேசுகிறான்? நோவாவின் காலத்தை பத்தி பேசுகிறான். அவர் நோவாவின் காலத்துக்கு போகிறான். அந்த காலத்திலே, நோவா வாழ்ந்த காலத்திலே, நோவாவினுடைய பிரசங்கத்தை கேட்காம, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம போனவர்களை பற்றி அவன் பேசுகிறான். ஏன்னா அவங்களுக்கு தான் நோவா அன்னைக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கான். தெரிஞ்சிட்டீங்களா? நோவா அங்க வர்றதுக்கு காரணமே இந்த ரெண்டு பேசேஜ்லயும், ஒன்னு பேர் மூணுலயும், ரெண்டு பேர் ரெண்டுலயும் நோவாவுடைய காலம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அந்த காலத்துல நோவா பிரசங்கம் பண்ணின மக்களை குறித்து தான் இந்த வசனங்கள் பேசுகின்றன. இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து சாதாரணமா நார்மலா நான் கொடுக்கிற பிரசங்கம் இல்லை, இது வேத ஆராய்ச்சி. ஆகவே இந்த நேரம் நம்ம தூங்கிடக்கூடாது, ரொம்ப கவனத்தோட கேட்க வேண்டிய. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பகுதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன தெரியுமா? வேதத்துல எந்த பகுதியிலுமே தேவ தூதர்கள் நோவாவினுடைய பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள்னு எழுதப்படவே இல்லை. நோவா பிரசங்கம் பண்ணது அவன் வாழ்ந்த காலத்துல அவனை சுத்தி இருந்த மக்களுக்கு. உலகத்தைத்தான் சுத்தி 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 போயிருந்தவர்களுக்கெல்லாம் நோவா பிரசங்கம் பண்ணானே தவிர அவன் தூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணவில்லை. அவை விழுந்து போன தூதர்கள் எங்க இருந்திருப்பாங்க? நரகத்துல. நோவா நரகத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணதாக வேதத்துல எங்குமே சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த ஆவிகள், இந்த காவலில் இருந்த ஆவிகள் என்று இங்க சொல்லப்படுவது நோவாவின் காலத்திலிருந்து அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போன மக்களை குறித்து தான் சொல்லப்படுது. அதனாலதான் ஆங்கிலத்துல எழுத்துப்பூர்வமான மொழிபெயர்ப்பு உள்ள ஒரு ஆங்கில வேதம் மொழிபெயர்ப்பு வந்து நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள், என்ஏஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அந்த என்ஏஎஸ்பி காவலில் உள்ள ஆவிகள்னு மட்டும் சொல்லல, தி ஸ்பிரிட்ஸ் நவ் இன் பிரிசன், இப்பொழுது சிறையில் இருக்கும் ஆவிகள்னு சொல்லி இருக்குது. தி ஸ்பிரிட்ஸ் இன் பிரிசன் சொல்லாம தி ஸ்பிரிட்ஸ் நவ் இன் பிரிசன், இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள். ஆகவே நீதியின் பிரசங்கியாகிய நோவா யாருக்கு பிரசங்கம் பண்ண? இப்பொழுது சிறைவாசத்தில் இருக்கின்ற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினான். அதாவது அந்த அன்றைக்கு அவன் பிரசங்கம் பண்ணின மக்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு கிறிஸ்துவை ஆண்டவரை விசுவாசிக்காத மக்கள் இப்பொழுது தண்டனையை அடைந்து நரகத்திலே சிறைவாசத்தில் இருக்கிறார்கள். அதுதான் இந்த பகுதி சொல்லுகிறது. சரி, நோவாவின் காலத்துல என்ன நடந்துச்சுன்னு ஒரு தடவை பார்க்கலாம். நோவாவின் காலத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கிற பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். ஆதியாகம 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இறை இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது, கவலையை ஏற்படுத்தியது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிரயாணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா செம், காம், யாத்தேப் என்னும் மூன்று குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொன்னார். அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு. ஏற்கனவே அந்த 6 வாசித்து நோவாவினுடைய காலத்து வரலாற்றை வாசித்து இருப்பவர்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய கட்டளையின்படி நோவா ஒரு பேழையை கட்டினார். அந்த பேழையை அவன் கட்டின பொழுது 40 நாட்களுக்கு இரவும் பகலுமா தொடர்ந்து என்ன நடந்தது? மழை பெய்தது. இந்த உலகத்தை அழிப்பதற்காக அதுல 8 பேர் மட்டும்தான் உயிர் தப்பினாங்க. Only 8 people were saved. ஆனா நோவா நீதியினுடைய பிரசங்கியாக இருந்து அந்த சுவிசேஷத்தை அவன் அந்த கேடான ஒரு சமுதாயத்துக்காக பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். எவ்வளவு காலத்துக்கு? 120 வருடங்கள். 120 வருடங்களுக்கு ஒரு மனுஷனுடைய பாராட்டுதலும் இல்லாமல், யாருமே அதை விசுவாசிக்கல, அவன் தளராமல் தொடர்ந்து விசுவாசத்தோடு 120 வருடங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கான். பாஸ்டர்ஸும் இருக்கிறீங்க, தொடர்ந்து போயிருந்தா இல்லையா? எதாவது கொஞ்சம் வம்பு பண்ணிட்டான், ஒன்னு முரண்படுறான், கேள்வி கேட்கலான்னு உடனே ஒரு வருஷத்துக்குள்ளேயே மூட்டையை கட்டிட்டு வேற வேலைக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறது. அவன் 120 வருடங்களாக தளர்ந்து போகாமல் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணினான். எந்த விதமான ஒரு ஆறுதலோ ஒரு உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளோ எவருமே சொல்லல. எல்லாம் தான் மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரோட சொல்லியிருப்பான், நிச்சயமா ஆண்டவரோட பேசியிருப்பான். நான் சில நேரம் சொல்றது சில பாஸ்டர்ஸுக்கு சபையில பிரச்சனை அது இது வந்தாங்கன்னா நம்ம வந்து முகத்தை ஒழுங்கா வச்சுக்கணும். எல்லாரும் நடிக்க கூடாது, நம்ம இருந்து சரியா இருக்கும். நம்ம எல்லாம் அழுகிற அழுகையும் நம்மளுடைய குறைபாடுகளை யாருக்கு சொல்லணும்? ரூம மூடிக்கிட்டு செவுத்துல தலையை முடிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதுக்கு பிறகு ரூம திறந்துட்டு வெளியே வர்ற நேரம் முகத்தெல்லாம் நல்லா தொடச்சிக்கிட்டு சிரிப்போட வரணும். அவருக்கு முன்னுக்குதான் நம்ம அழுகையெல்லாம். மனுஷங்க முன்னுக்கு அழுது புறம்பிட்டு இருக்க கூடாது. மனுஷங்க முன்புக்கு தைரியத்தோட சுவிசேஷத்தை சொல்லணும், அன்போட ஆலோசனைகளை சொல்லணும். எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த நீதியின் பிரசங்கி 120 வருடங்களாக எந்த விதமான ஒரு பாராட்டுதலும் அவனுக்கு கிடைக்கல. தன்னுடைய ஜெனரேஷனுக்கு அவன் பிரீச் பண்ணான். அவன் எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கமா இருந்திருக்கும் உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? There was no fruit, nothing from his ministry except கடவுள் அவனை விண்டிகேட் பண்ண. அப்ப நாம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? பண்ணலாமா? கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் சேர்ச்செல்லாம் அழுத்து மூடியாச்சு, எல்லா வீட்டில தான் இருக்கிறோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்படி ஏதாவது பாசிட்டிவா யோசிச்சு பார்க்கணும். எதிர்மறையாக நமக்கு கண்ணுக்கு தெரிகிற காலங்களை இப்ப நம்ம நேர்மறையான காலங்களை மாத்தலையா? என்னைக்கு இவ்வளவு பேர் கூடி இப்படி பிரசங்கம் கேட்கிற மாதிரி செஞ்சிருக்கிறோம்? செய்யல. தளர்ந்து போறதுக்காக கொடுக்கப்பட்ட காலங்கள் இல்லை இது. உற்சாகத்தோடு தொடர்ந்து ஆண்டவருக்காக பணி புரிகின்ற காலங்கள். அப்ப நோவாவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. அதாவது நல்ல ரெஸ்பான்ஸ் ஒண்ணுமே அவனுடைய பிரசங்கத்துக்கு கிடைக்கல. என்ன கிடைச்சது? கீழ்ப்படியாமை. என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்க மாட்டேன். நீ பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போ. நீ சொல்ற இல்லையா எங்களெல்லாம் தண்ணி வந்து அழிச்சிடும்னு, அது உன்னதான் அழிக்க போகுது. நீயும் பேழையோட போயிருவானுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதை தொடர்ந்து விடாப்படியாக சுவிசேஷத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தான். அவ நோவானுடைய காலத்துல அவன் பல கஷ்டங்களை பட்டிருப்பான். வேதம் நமக்கு அதை சொல்லல, ஆனா நம்மளால அதை சிந்தித்து பார்க்க முடிகிறது. அவனுடைய ஊழியம் இலகுவாக இருந்திருக்காது. ஆசீர்வாதமே இல்லாத ஊழியம் தான் உலகமே சொல்லி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் இந்த பேழையை கட்டினான். யாருடைய பெரிய ரொம்ப உதவிகள்லாம் அவனுக்கு கிடைக்கல. அவர் தேவனுடைய வார்த்தையை நம்பி, அவர் சொன்னது நடக்கும்ங்கிறத நம்பி, முழு சரீர உழைப்பையும் கொடுத்து அவன் அந்த பேழையை கட்டி இருக்கிறான்னு பாருங்க. மக்கள் அவனை பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க, கேலி பண்ணி இருக்கிறாங்க, நிந்தனை செய்திருக்கிறாங்க. ஆனா அவன் செய்த காரியத்தை அவன் விடவே இல்லை, நிறைவேற்றினான்னு பாக்குறோம். பிசிக்கல் சஃபரிங், இமோஷனல் சஃபரிங், ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் எல்லாம் அவனுக்கு இருந்திருக்கு. அப்ப பீட்டர் சொல்றாரு, நோவா அப்ப எவ்வளவு தைரியத்தோடு அவன் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணானே, ஆண்டவர் அவனை கைவிடலையே. அவர் சொன்னது போல அந்த பேழை கட்டி முடிக்கப்பட்டு போக வேண்டியவர் உள்ளே போன பிறகு உலகம் அழிந்ததா இல்லையா? ஆகவே நீங்களும் பேதனுடைய காலத்தில் அவன் இந்த நிருபத்தை எழுதின மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க. புறஜாதி மக்கள் மத்தியில், ரோம அரசாங்கத்தின் கையில நீரோவின் கையில நீங்க துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன யோசிச்சு பாக்கணும், இந்த நேரத்துல நீங்க ஆண்டவருக்காக படுகிற துன்பங்களை ஆசீர்வாதமா பார்க்கணும். இந்த உலகத்தின் பாராட்டுக்காக அவர் உங்களை இங்க வாழ்றதுக்கு அழைக்கல. ஆனா ஒரு காலம் வரப்போகிறது, எப்படி நோவாவுக்கு நீதி கிடைத்ததோ அதே போல உங்களுக்கும் கிடைக்கும். ஆகவே இப்ப நம்ம கொடுக்கின்ற சுவிசேஷம், நம்ம தொடர்ந்து மக்களோடு ஆண்டவரை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிற சுவிசேஷம் ஒரு காலமும் வீண் போகாது. சில நேரம் நம்ம ரொம்ப பேருக்கு ரொம்ப சொல்லி இருப்போம், கேட்கவே மாட்டேன்னு இருந்திருப்பாங்க. சில நேரம் நம்ம கண்ண மூடின பிறகு அவங்க ஆண்டவர்கிட்ட வரலாமா இல்லையா, வரலாம். சின்ன வயசுல இருந்து எங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லிதான் வளர்த்துக்கிறோம். என் மகன் வந்து 6 வயசுலயே ஆண்டவரை நம்பி இன்னைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது விசுவாசத்துல. அதே மாதிரி போதனை அதே மாதிரி சொல்லி கொடுத்ததுதான் என் மகனுக்கும். உலகத்துல நல்லா அருமையா இருக்கிறான், ஆனா அவன் ஆண்டவருக்கு முதுகை காட்டினான். எவ்வளவு நல்ல குணங்கள் எல்லாம் இருந்த பொழுதும் கூட அவன் இன்னும் விசுவாசத்தை அடையல. எங்களுக்கு அது கவலை தான், தொடர்ந்து ஜெபம் தான் பண்றோம். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சுவிசேஷத்தை அவன் கேட்டு இருக்கிறான். உங்க பாருங்க, அந்த லைப்ரரியில் இருக்கிற புத்தகம் தான் அவன் வாசிச்சிருக்கிறான். அப்ப அவனுக்கு இருக்கிற வேத அறிவு ரொம்ப இருக்குது. அதுவும் கடிச்சு ஆண்டவர் வேணான்னு விட்டுட்டு போனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன நம்புறேன், தொடர்ந்து ஜெபம் பண்றோம். அதையெல்லாம் ஆண்டவர் அவன் நினைவுக்கு கொண்டு வந்து இந்த கொரோனா காலத்திலேயாவது அவனோட பேசி, மனுஷன் மனத்தாழ்மை இல்லாதவன் சொல்லி இருக்கிறனா இல்லையா, ரொம்ப வேம்பு பிடிச்ச மனுஷன் இல்ல பாருங்க. உங்களுக்கு இல்லையா, எனக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதிகமா இருக்கிறது வீம்பு தான், ஆனா நம்ம சில நேரம் காட்டிக்க மாட்டோம். ஆனா அந்த வீம்ப குறைக்கக்கூடியவர் யாரு, நம்ம தேவன். குறைத்து அதை இல்லாமலாக்கி தன் பக்கம் கொண்டு வருகின்ற வல்லமை கொண்டிருக்கிறவர் நம்முடைய தேவன் மட்டுமே. அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு காலத்துல அவர் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு அவர் அதை செய்வார். ஆனால் நம்ம போடுற சுவிசேஷ விதையை நம்ம தூவிக்கிட்டு இருக்கிறது ஒரு நாளும் வீண் போயிருதுன்னு நம்ம நினைச்சு பார்க்க கூடாது, சரிங்களா? ஆகவே பீட்டர் இங்க வந்து பேதர் சொல்றாரு 20வது வசனத்துல, 1 பேதர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல என்ன சொல்லுகிறார், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது, the divine long suffering waited in the days of Noah while the ark was being prepared, அந்த பேழை கட்டி முடிக்கிற வரையும் அவருடைய நீடிய பொறுமை காத்திருந்தது. இன்னைக்கும் தேவன் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். நம்ம மாதிரி அவசரப்பட்டு கோபப்பட்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்திடுறதில்லை, அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அந்த நீடிய பொறுமை உள்ளவர் தான் இந்த கொரோனா காலத்திலயும் பேசிட்டு இருக்கிறார். இப்ப இந்த கொரோனா ரொம்ப பயம் நினைச்சீங்கன்னா நியாய தீர்ப்பு எவ்வளவு மோசமா இருக்கும் நினைச்சு பாருங்க. அதை பத்தி ஒரு பிரசங்கம் செய்யலான் இருக்கிறேன். இது வந்து உண்மையான அந்த நியாய தீர்ப்பு நடக்க போகிற காலம் இல்ல, இது அந்த நியாய தீர்ப்பை நினைவுபடுத்துகிறது. இதுவே இவ்வளவு மோசமாக இருந்தால் அந்த நியாய தீர்ப்பு எவ்வளவு கொடுமையானதா இருக்கணும்னு நினைச்சு பார்க்கணும். அதுக்காக கொடுக்கிற ஒரு சின்ன அடிதான் இது. இது சின்ன அடின்னா அன்னைக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நீடிய பொறுமையோடு மனுஷனுடைய எல்லா அக்கிரமங்களையும் பார்த்துக்கொண்டு, இப்பதான் ஒரு செய்தி பார்த்தேன் இன்னைக்கு, அமெரிக்காவில 2 மாநிலங்கள்ல இப்ப எல்லாரும் தடை உத்தரவு போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த காலத்துல அபோர்ஷனுக்கு செய்யக்கூடாதுன்னு இருந்த தடையை இந்த நேரத்துல நீக்கி இருக்கிறாங்க, ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. மனுஷன் குடும்பக்காரே, கொரோனால மேல வந்தாலும் அது கொடூரமான இருதயம் மாறாம தான் இருக்குது. இது பத்தாது மனுஷனை ஆண்டவர்கிட்ட திருப்புறதுக்கு. அதான் பெரிய அடி வரப்போற காலம் ஒண்ணு இருக்குது. ஆனா ஆண்டவர் ரொம்ப நிதானத்தோட ரொம்ப பொறுமையோட எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், நோவா அந்த பேழையை கட்டி முடிக்கட்டும் பண்றேன், அதுக்கு பிறகு ரொம்ப பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தார். 120 வருஷங்களாக பகவானுடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த இருதயம் கடின இருதயத்து மக்கள் அவருக்கு கீழ்ப்படியாமையே போனாங்க, வார்த்தையை கேட்காம போனாங்க. 20வது வசனம் தான் சொல்லுது, they were disobedient, அவங்க கீழ்ப்படியில்லைன்னு சொல்லுது. அப்புறம் என்ன நடந்தது? பேலை கட்டி முடித்த பிறகு ஃபிளட் வந்துச்சு. எத்தனை பேர் தப்புனாங்க? வெறும் 8 பேர் தான் தப்புனாங்க. 8 பேர் மட்டும்தான் தப்புனாங்க. பீட்டர் என்ன சொல்லுகிறான் இங்க இந்த வசனங்களின் மூலமா? அந்த காலங்களிலே, அந்த பூர்வ காலங்களிலே, அந்த கீழ்ப்படியாத மக்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து நோவாவின் மூலம் பேசி இருக்கிறார். இது நோவாவுடைய சொந்த செய்தி அல்ல. கிறிஸ்துவனுடைய ஆவி நோவாவில் இருந்து அந்த சுவிசேஷத்தை நோவாவின் மூலமாக அந்த காலத்தில் செய்திருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு வருகிற வரையும் அது செய்திருக்கிறது. இப்ப நான் சொன்ன இந்த இன்டர்பிரேஷன், இந்த விளக்கம் தான் எனக்கு சரியானதாகப்படுகிறது. 1 பேதுரு 3:13-22 வரை அந்த கான்டெக்ஸ்ட் வாசிச்சு பார்த்து நான் இதுவரை விளக்கி காட்டிய ஏனைய வேத பகுதிகளையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கம் தான் சரியானதாக இருக்கிறது. அத வந்து காவல்ல இருக்கிற அந்த சிறையில் இருக்கின்ற ஆவிகள் என்று சொல்லுவது மனித ஆவிகள் இப்பொழுது நரகத்திலிருந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆனால் அவர்கள் நோவாவின் காலத்தில் இருந்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோவாவின் மூலமாக பிரசங்கம் செய்த பொழுது அதற்கு கீழ்ப்படியாமல் விசுவாசிக்காமல் இறந்து போய் இன்று நரகத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் புறப்பதற்கு முன்பாக தேவனுடைய குமாரனாக அவர் பிரசங்கம் செய்தார் என்பதை சொல்லுகிறது. நான் இப்ப இதை வலியுறுத்துறதுக்கு இன்னும் சில காரியங்களை இங்க சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது நோவாவுடைய காலத்துக்கும் அந்த காலத்துல நோவா பட்ட அனுபவங்களுக்கும் பேதுரு அவன் எந்த மக்களுக்கு எழுதினானோ 1வது நூற்றாண்டில் அந்த மக்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை பார்ப்போம். முதலாவது என்ன, நோவாவும் அவனுடைய குடும்பமும் தன்னை சுற்றி எவ்வளவோ அவிசுவாச மக்கள் கூடியிருந்த பொழுதும் அவர்கள் கொஞ்ச பேராக இருந்தாங்க. வெரி ஃபியூ. நோவா அவன் குடும்பம் மட்டும்தான், மற்றவங்க எல்லாமே அவிசுவாசிகள். இப்ப 1வது பேதுருவை நீங்க வாசிச்சு பாருங்க. அப்படி வாசிச்சு பாக்குற பொழுது இப்ப சிறைவாசம் மாதிரி புறநாடுகளுக்கு எருசலேம்ல இருந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூத கிறிஸ்தவர்கள் சிதறி போயிருந்தவர்கள், அவர்களுக்கு தான் பேதுரு எழுதி இருக்கிறார். அப்ப அன்னைக்கு ரோம பேரரசு ஆண்டு கொண்டிருந்த அந்த பகுதியில் வாழ்ந்திருந்தவர்களும் ரொம்ப கொஞ்ச பேர் தான், ரொம்ப பேர் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், சர்ச் வந்து சில பேர் பாஸ்டர்ஸுக்கு இது இருக்கு. என்னது, பெரிய கட்டடம் இருக்கணும், ரொம்ப கூட்டம் எல்லாம் வரணும், அது வந்தா தவிர அது சர்ச் இல்லன்னு. உலகத்துல சபை எப்பவும் சின்னதா தான் இருக்க போகுது. வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது, ரெம்னன்ட். கொஞ்ச பேர் விசுவாசிகள் வந்து நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆமா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் போல நிறைய, அது வந்து ஆதாம் காலத்திலிருந்து ஆண்டவருடைய வருக காலத்தில் உள்ள மக்களை குறிக்கிறது. சபை இந்த உலகத்துல மனிதனுடைய பார்வைக்கு பெருசாப்படாது. இன்னைக்கு எசென்சியல் மீட்டிங், எசென்சியல் காரியங்கள் எல்லாம் திறந்து வச்சிருக்கிறான்னு விட்டுருக்கிறாங்க. சர்ச் எசென்சியல் இதா பார்க்கவே இல்லை யாரும். உலகத்திலேயே ரொம்ப முக்கியது ஆவிக்கு உணவு, ஆனா அதையெல்லாம் மூட வச்சுட்டாங்க இல்லையா. ஏன்னா உலகத்துக்கு நம்ம வந்து வெரி இன்சிக்னிபிகண்ட், மதிப்பே இல்லாதவர்கள். சபை அப்படித்தான் உலகத்துல இருக்கும். அவன் நோவா அன்னைக்கு கொஞ்சம் பேரோட இருந்தான். இன்னைக்கு 1வது நூற்றாண்டுல பேதுருவனுடைய மக்களும் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. யாருமே அவங்கள மதிக்கல, அவங்கள துன்புறுத்தினார்கள், கொல்ல பார்த்தார்கள், எத்தனையோ கேடுகளை அவர்களுக்கு செய்தார்கள். அப்ப அங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்க பேதுருவை வாட்சி பாக்குற பொழுது நோவாவுடைய காலத்து மக்கள். ரெண்டாவது, அந்த கேடான அந்த உலகத்துல நோவா பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவன் விசுவாசியாக இருந்தான், நீதி உள்ளவனாக இருந்தான். ஹி வாஸ் ரைச்சஸ். சரிங்களா, அப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார் தன்னுடைய நிருபத்தில், இப்படி கேடான அன்பிலீவர்ஸா சேர்ந்து இருக்கிற இந்த சமுதாயத்தில் நீங்க எப்படி இருக்கணும், நீங்க நீதி உள்ளவர்களா இருக்கணும். 1வது பேதுருவை வாட்சி பாருங்க, 3:16-13 வாசிச்சு பார்க்கலாம். 4:3-4 வாசிச்சு பார்த்தா அவங்கள நீதி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு விசுவாசித்து அடிமைகளை போல ஸ்லேவ்ஸ் மாதிரி, கர்த்தருக்கு ஸ்லேவ்ஸா நீங்க ஒபீடியண்டா வாழணுங்கிறத அவர் அடிக்கடி சொல்லிட்டு வர்றாரு. எப்படி நோவா நீதி உள்ளவனாக இருந்தானோ நீங்கள் நீதி உள்ளவர்களா இருக்கணும். மூணாவது, நோவா வந்து ரொம்ப தைரியத்தோட தன்னை சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணான். பேதுரு தன்னுடைய நிருபத்துல அவங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யணும், நீங்க ஒரு நல்ல சாட்சியா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னுக்கு நடந்துக்கணும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி அவற்றையெல்லாம் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும், கர்த்தருடைய செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு வரணும். யூ மஸ்ட் பி வில்லிங் டு சஃபர். ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக நீங்க துன்பப்படுகிறத முகந்த ஒரு மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும்னு அவர் சொல்றார். நாலாவது, நோவாவுக்கு நல்லா தெரிந்திருந்தது ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது, இந்த உலகம் அழிய போகிறதுன்னு தெரிந்திருந்தது. பீட்டர் கூட தன்னுடைய நிருபத்துல ரிமைண்ட் பண்றார், த ஜட்ஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு கம், நிச்சயமா வரப்போகுது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வருகிற பொழுது 1 Peter 4:5-7:3 வாட்சி பாத்தீங்கன்னா, இட் வில் பிகின் வித் த சர்ச் ஃபர்ஸ்ட். When the judgment comes, it will begin with the church first. சபையிலட்டா முதல்ல ஆரம்பமாக போகுது. அது நோவாவுக்கு நல்லா தெரிஞ்சது, பேதுருவுக்கு நல்லா தெரிஞ்சது. பேதுருத்தினுடைய மக்களுக்கு அதைத்தான் சொல்ற. ஐந்தாவது, இப்ப அந்த காலத்துல ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து நோவாவின் மூலமாக தன் சுத்தி இருந்த கீழ்ப்படியாத மக்கள் எல்லாருக்கும் அவர் பிரசங்கம் செய்தார்னு பார்க்கணும். பேதுரு இங்க நினைவுபடுத்துகிறான் தன்னுடைய மக்களுக்கு, அந்த கிறிஸ்து அன்று நோவாவோடு இருந்து நோவாவின் மூலமாக சுவிசேஷத்தை அத்தனை பேருக்கு பிரசங்கம் செய்தது போல ஆண்டவர் உங்களோடு இருந்து இந்த துன்ப காலத்தில் மற்றவர்களோடு பேசுவார். நீங்க அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது, சுவிசேஷ வாழ்க்கைய வளமையோடு வாழ்கிற பொழுது, உங்கள் மூலமாக அதே இயேசு அன்று நோவாவின் காலத்தில் பேசிய இயேசு உங்களுடைய வாயின் மூலமாக வார்த்தையின் மூலமாக பேசுவார்னு சொல்லுகிறார். ஆகவே நீங்க பயப்பட வேண்டியதில்லை, யூ டோன்ட் ஹேவ் டு பீ அஃபிரைட். அதான் பேதுருவுக்கு கொண்டு வருகின்ற அந்த செய்தி. நீங்க தைரியத்தோட ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து எப்பவும் தயாரிப்பதோடு தயாராக இருந்து அவளுக்கு வார்த்தையை சொல்லணும். ஆறாவது, அந்த நேரத்தில் நோவாவினுடைய காலத்துல ஆண்டவர் ரொம்ப பொறுமையோடு இந்த மனிதர்கள் மனம் திரும்பணும்னு காத்திருந்தார். பேதுரு நேரத்துக்கான காலத்திலேயே அதே தான். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க, செஞ்சுட்டு போங்க. எப்ப நீரோ இல்ல ரோம அரசு முடிவுக்கு வருங்கிறது நமக்கு தெரியாது. வரும், வந்துச்சு, வரலாற்றுல வாசித்து பாக்குற பொழுது அது நிலைத்து நிக்கிறது இல்ல. அதே போல ஆண்டவர் பொறுமைசாலி, அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் இவர்கள் மனம் திரும்பும்படியாக. அப்ப ஆண்டவர் அப்படி மனம் திரும்பும்படியாக ரொம்ப பேஷண்டா இருந்து காத்திருக்கிறார். நீங்களும் அது போல அதை நல்லா உணர்ந்து, நோவாவுக்கு தெரிந்திருந்தது போல நீங்களும் அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏழாவது கடைசியானது என்னது, நோவா கடைசியில அவன் காப்பாற்றப்பட்டான். நியாய தீர்ப்பு வந்த பொழுது, வெள்ளம் வந்த பொழுது, எல்லோரையும் அழித்த பொழுது அது நோவாவை அழிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவனோடு இருந்த கொஞ்ச பேரையும் ஆண்டவர் காப்பாற்றினார்னு பாக்குறோம். ஆகவே பேதுரு இங்க அவங்களை என்கரேஜ் பண்றான், இந்த முதல் நூற்றாண்டு மக்களை அவன் ஆறுதல் கொடுக்கிறான். யூ வில் பி சேவ்டு ஃபைனலி, இறுதியில உங்களுக்கும் விடுதலை வரப்போகிறது. இயேசு வெற்றி அடைந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் காப்பாற்ற போகிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக அவர் கொண்டு வரப்போகின்ற ஒரு காலம் வரப்போகிறது என்பதை 1 Peter 3 அவர் சொல்லுகிறார். இப்ப இதுதான் இந்த வசனங்களுக்கான ஒரு விளக்கம். ரொம்ப பார்த்துட்டோம், ஏன்னா இது நோவாவினுடைய காலத்திலே கிறிஸ்து அவர் மூலமாக பேசினார்னு நான் சொல்லி முடிச்சிருந்தா அது போதாது, அத மற்ற பக்கத்திலையும் இதே போல வருகிறதான்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நீங்க பழையபடி கேட்டு ஒவ்வொரு வசனங்களையும் ஒப்பிட்டு பாக்குற பொழுது இப்ப பேதுரு என்ன சொல்லுகிறான்னு உங்களுக்கு தெரிய வரும். துன்ப காலத்திலே தான் ஆறுதல் கொடுத்து கொண்டிருந்த மக்களுக்கு நோவாவை உதாரணமாக எடுத்து காட்டி அதே போல அவனோடு பேசிய இயேசு இன்று உங்கள் மூலமாக பேசுவார் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்துவதற்காக இது கொண்டு வரப்பட்டிருந்த உதாரணமே தவிர இது வேற எதுவும் அல்ல. இதுல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், வேதம் குழப்பம் பண்ணாது. நாம தான் அதை கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆராய்ந்து கவனத்தோட படிக்கின்ற பொழுது நம்முடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் அதுல நுழைச்சிடாம இது என்ன சொல்ல வருதுன்னு பாக்கலாம். இப்ப சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கூட, we must always strive to come to a possible scriptural explanation. எல்லா தவறுகளையும் நீக்கி விட்டுட்டு, ஏன்னா இப்ப போயிட்டு நரகத்துக்கு போயிட்டு இயேசு அங்கிருந்த தேவ தூதர்களுக்கு சொன்னார்னு சொன்னா கேள்வி ஒண்ணு வர, நரகத்துக்கு அவர் ஏன் போகணும், எதுக்கு போகணும், அவங்களுக்கு போய் வெற்றியை அறிவிக்க வேண்டியது இருக்குதா, அதுதான் நியாய தீர்ப்புனாலேயே அவர் செய்ய போறாரே வந்த உடனேயே. ஏன்னா அந்த காவலில் இருக்கிறவங்க எல்லாம் சரீரத்தோடு எழுந்து நிக்க போறாங்க, அன்னைக்கு அவங்க பார்க்கத்தான் போறாங்க. அப்ப உன்னதத்துக்கு போறதுக்கு முந்தைய அவர் போய் பிரசங்கம் பண்ண வேண்டியது என்ன அவசியம், இன்னொன்னு சரி, அத வந்து இந்த பேதுரு தன்னுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அவர்கள் பட்டு கொண்டிருந்த துன்பங்களுக்கும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கடமைகளுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஆகவே தவிர்க்க வேண்டிய அந்த மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் தவிர்க்கிறதும் வேதம் படிக்கிறதுல அவசியமானது, பொருள் இல்லாததா இருக்கும். இன்னொன்னு கேட்டு பார்க்கணும், வேற எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உயிர் தெழுவதற்கு முன்போ உயிர் தெழுந்ததுக்கு பின்போ காவலில் இருந்த தேவ தூதர்களுக்கு போய் பேசி இருக்கிறாங்க எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா, அப்படியும் ஒண்ணு இல்லை. வேதம் படிக்கிற பொழுது நம்ம மிக கவனத்தோடு வேதத்தை ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து படிக்கிற பொழுது நல்ல விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜெயமண்ணுவ முதல் அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, ஒரு வேத பகுதி எங்களுடைய கண்களுக்கு கஷ்டமாக புரிந்து கொள்ள கஷ்டமாக தெரிகின்ற ஒரு பகுதியை நீர் வேதத்தை ஒப்பிட்டு பார்த்து சரியானபடி விளங்கி கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். இந்த பகுதி மட்டுமல்ல, இப்படி இருக்கின்ற எத்தனையோ வேத பகுதிகளையும் இதே விதத்திலே வேத விளக்க விதிகளை பயன்படுத்தி தவறான கருத்துக்களை எல்லாம் தவிர்த்து வேதத்தின் ஏனைய பகுதிகளோடு பொருந்தி வருகின்ற விதத்திலே உள்ள கருத்துக்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். வேதம் புனிதமானது, சத்தியமானது. உலகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஏனைய நிருபங்களை விட, ஏனைய எழுத்துக்களை விட விசேஷமானது. எல்லா எழுத்துக்களிலும் குறைபாடு இருக்கும், தவறு இருக்கும், மனித தவறுகள் நிறையவே இருக்கும், பொருளில் தவறு இருக்கும், சொல்லிய விதத்தில் தவறு இருக்கும், எழுத்தில் இலக்கணத்தில் தவறு இருக்கலாம். ஆனால் உம்முடைய சத்திய வேதத்தில் எந்த விதமான தவறுக்கும் இடமே இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் அதை எழுதியவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த விதமாக அந்த நம்பிக்கை இருதயத்திலே கொண்டிருந்து நாங்கள் வேதத்தை படிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேதத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பரிசுத்தமான புனித நூலை நீர் எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அதே விதமாக கற்றுக்கொண்டு சத்தியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எங்களோடு இந்த நேரம் முழுவதும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இது நடக்கவும் இந்த கூட்டம் நடக்கவும் எங்களோடு நீர் பேசியதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு மனம் திரும்புதலை கொண்டு வாரும். பலவீனமான மனிதர்கள் பல தடவைகள் தவறுகள் செய்து விடுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வீட்டு சிறைவாச காலங்களை நாம் நல்லபடியாக பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ள, எங்களுடைய விசுவாசத்திலே வளர, எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் உம்மிடத்திலே மனப்பூர்வமாக ஒப்பித்து மன்னிப்பு கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமேன்.